கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. நந்திபுரத்து நாயகியின் மூன்றாம் பாகம், அத்தியாயம் ஒன்று, காதலும் கடமையும். உலகம் உவகையடைய கதிரவன் கீழ்த்திசையில் நின்று உதயமாகிக் கொண்டிருந்தார். அவன் வருகையை எதிர்பார்த்து புல் இனங்கள் பூப்பாளம் பாடின. மலர் முகம் காட்டி சோலையில் மலர்ந்த பூக்கள் மனம் சிந்தி வரவேற்றன. புழக்கடை தோட்டத்து வாவியுள் அழகு தாமரை மலர்கள் வாய் நெகிழ்ந்து கதிர் வருகைக்கு காத்து நின்றன. கீழ்வானம் வெள்ளென்பதற்கு முன்பே சுறுசுறுப்பாக கழுத்தில் கட்டப்பட்டிருந்த சிறுமணியோசை எழுப்ப ஆடி அசைந்து ஆவினங்கள் பனித்துளிகள் நிறைந்த இளம் புற்களை மெய்வதற்கு செல்ல தொடங்கிவிட்டன. நந்திபுரத்து விண்ணகர கோயிலில் இளம் காலை பூசையை அறிவிக்கும் மணியோசை மெல்ல மிதந்து வந்தது. பொழுது புலர்வதற்கு முன்பே எழுந்து தெருவில் தங்கள் வீடுகளின் முன் நீர்த்தளித்து கோலமிட்டு கோதையர் அழகுபடுத்தினர். அவர்கள் உள்ளங்களில் புது மகிழ்ச்சி, அவர்கள் இல்லங்களிலும் கொண்டாட்டம்தான். ஏதாவது திருவிழாவோ திருநாளோ நடக்கிறதா என்ன? திருவிழா திருநாளுக்கும் மேலாகவே அந்த நாளை அவர்கள் கருதினார்கள். இளைய பிராட்டி குந்தவை தேவியார் பல நாட்களுக்கு பிறகு நந்திபுரம் வந்திருக்கின்றார்கள். குந்தவை வந்துவிட்டால் என்றால் ஊர் மக்களுக்கு தங்கள் நெருங்கிய உறவினர் வந்தது போன்ற மகிழ்ச்சி. வீதியில் குடியிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் குந்தவைக்கு தெரியும். அவர்களது சுக துக்கங்களையும் அவ்வப்போது கேட்டறிவதில் குந்தவைக்கு தனி இன்பம். அவர்களுக்கு அதனால் அளவிட முடியாத மகிழ்ச்சி. தஞ்சையில் இருப்பதை விட நந்திபுரத்தில் வாழ்வதுதான் குந்தவைக்கு பிடித்திருந்தது. நந்திபுரம் ஒரு காலத்தில் சோழ மன்னர்களின் தலைநகராய் பழையாறை என்ற பெயரில் சீரும் சிறப்பும் மிக்கதாயிருந்தது. அப்பொழுது கட்டப்பட்ட பெரும் மாளிகைகள் பிறகு புதுப்பிக்கப்படாமல் பழமையின் சின்னமாக திகழ்ந்தன. பல ஆண்டுகள் நந்திபுரத்தில் அரசு குடும்பத்தினர் தங்காததால் ஊரின் சிறப்பே குன்றுவிடும் அளவுக்கு மாறிவிட்டது. அங்கு வாழும் பல பழம்பெரும் குடும்பத்தினரின் தலைப்பிள்ளைகள் சோழ நாட்டு படையில் சேர்ந்து வீர தீர செயல்கள் பல புரிந்தவர்கள். சோழ குலத்தை காப்பதற்காக தங்கள் உயிர் பொருள் உடைமை மூன்றையும் தியாகம் செய்வதாக உறுதியெடுத்த வேளக்கார படையைச் சேர்ந்த பலர் நந்திபுரத்தில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வசிக்கும் வீதி மதிப்பும் மரியாதையும் மிகுந்ததாய் விளங்கியது. தலைநகரத்தின் சந்தடியில் நின்று ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்தோ என்னவோ குந்தவை நந்திபுரத்தில் வசிப்பதையே விரும்பினாள். அவள் வசிக்கும் இளைய பிராட்டி மாளிகை இயற்கை சூழலில் அமைந்தது. காவிரியில் நின்று பிரிந்து வரும் சிறுவாய்க்கால் மாளிகையை தொட்ட வண்ணம் ஓடியது. கரையின் இருபுறமும் வளர்ந்திருந்த மரங்களும் மாளிகையே மறைத்து விடுவது போல் அடர்ந்திருந்த மரங்களும் எப்போதும் புள்ளினங்கள் கீதமசைத்து தங்குமிடமாக அமைந்தன. அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு அந்த புற நுழைவாசலில் வந்து நிற்கும் இளைய பிராட்டிக்கு பசுமையான காட்சிகள் புதிய தெம்பை ஊட்டும். கதிரவனின் கதிர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த மரக்கிளைகளின் இலைகளின் ஊடே தங்க ரேகைகள் போல் நுழைந்து வரும் கோலம் இளைய பிராட்டிக்கு உற்சாகத்தை அளிக்கும். எனினும் அவர் உள்ளத்தில் இன்னும் நிறைந்திருந்த கவலைகளால் அவளை அறியாமல் பெருமூச்சு இழும். பொன் வண்ண கதிர்கள் மாளிகையை தழுவ வரும் காட்சியை அந்த இளம் காலை வேளையில் வல்லவரையர் வந்தியத்தேவனோடு இணைந்து ரசித்தால் நன்றாக இருக்குமே என்ற இனிய எண்ணமும் குந்தவையின் உள்ளத்தில் எழும். ஒரு காலத்தில் அத்தகைய ஆசைகளுக்கு மற்ற பெண்களைப் போல் இளைய பிராட்டியும் அடிமைப்பட்டிருந்தாள். ஓடும் ஆற்றில் ராஜஹம்ச படையில் தானும் அவரும் சேர்ந்து செல்ல வேண்டும் என்றும், சோழ நாட்டு கோயில்கள் தோறும் அவரோடு சென்று வணங்க வேண்டும் என்றும் கனவு கண்டது உண்டு. ஆம், கனவுதான். காதலும் கல்யாணமும் இனிய மன வாழ்க்கையும் இளம் பருவத்து கனவுகள்தான். அப்படி ஒன்றும் இளமை ஓடி மறைந்துவிட்ட பருவம் அவளுக்கு இல்லாவிடனும் 10-15 ஆண்டு காலத்தில் அவள் அனுபவித்த மனவேதனை இன்பக் கனவுகளை எல்லாம் கடற்கரையில் செய்த மண் பாவையைப் போல் கரைய செய்துவிட்டது. அந்த இன்ப நாள் கழிந்து 4 ஆண்டுகள் ஓடிவிட்டன. நேற்று நடந்தது போல்தான் தோன்றுகிறது. திருச்சி மலை மீது வீற்றிருக்கும் வேழமுகத்து விநாயகரை வணங்குவதற்கு திருமணம் நடந்த மறுகணமே இளைய பிராட்டியும் வந்தியத்தேவனும் சென்றபோது அங்கே கூடியிருந்த சோழ அரசு குடும்பத்தவர் ஒவ்வொருவரும் கூறிய வாழ்த்துறைகள் என்ன? இன்று போல் என்றும் இன்பமோடு வாழ்க என்ற வாழ்த்தொழியின் குறுக்கே ஒரு குரல் கேட்டதே, நன்மக்களை பெற்று நல் இன்பத்தோடு வாழ்க என்று வாழ்த்துறைக்கு ஒரு பிற்சேர்க்கை எழுப்பியவர் அனிருத்த பிரம்மராயர் என்பதை குந்தவை கடைக்கண்ணால் அறிந்து கொண்டாள். முதிய பிராயத்து அனிருத்தரின் இதழ்களில் மெல்லிய புன்னகை அரும்பியதையும் அவள் கவனிக்காமல் இல்லை. அதன் பொருளை பல நாட்கள் கழித்துத்தான் அவள் அறிந்து கொண்டாள். நன்மக ஒன்றை பெற்றால் மழலை இன்பத்தில் தொல்லை இன்பத்தின் இறுதியையும் அன்றோ கண்டுவிட முடியும். அந்த பாக்கியம் அவள் பெறவில்லை. வல்லவரையர் வந்தியத்தேவன் தஞ்சை மாநகரில் அருண்மொழிவர்மரோடு சேர்ந்து திட்டங்கள் தீட்டுவதும் சோழ நாட்டு எல்லை பகுதி படைகளை அனுப்பி அங்கெல்லாம் பலப்படுத்துவதுமாக இடையறாத கடமையில் ஆழ்ந்து விட்டார். நந்திபுரத்துக்கு வந்து மகிழ்ச்சியாக காலம் கழிக்க அவருக்கு நேரம் ஏது?
அத்தை என்று மதுரமான குரல் கேட்டது. நீராடிவிட்டு கூந்தலை கோதியவாறு நின்று பழைய எண்ணெய் இன்பத்தில் ஆழ்ந்திருந்த குந்தவை அதிலிருந்து விடுபட்டாள். சிறு குழந்தைகளற்ற அந்த மாளிகையில் மழலை குரல் எங்கிருந்து வந்தது? யாழ் மீட்டி குழல் ஒழிக்க இன்னும் கலைஞர்கள் வரும் நேரமாகவில்லையே. குந்தவை பரபரப்போடு அங்கிருந்து மேல் மாடம் நோக்கி விரைந்தாள். மேல் மாடத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த அறையில் பஞ்சனை விரித்த மஞ்சத்தில் உட்கார்ந்திருந்த இளம் பாலகன் தான் அவ்வாறு மெல்லிய குரலில் அழைத்திருக்கின்றார். அந்த குரல் கேட்டவுடனேயே இளைய பாட்டி 10 வயது இன்னும் குறைந்தவள் போல் துள்ளி ஓடி வந்து அவனை அள்ளி எடுத்து அணைத்துக் கொண்டாள்.
அத்தை, அத்தை, நீங்கள் எப்பொழுது எழுந்தீர்கள்
என்று மழலை சொற்கள் உதிர்த்தான் அப்பாலகன். சற்று முன்புதான் எழுந்தேன் கண்ணே, நீ இப்பொழுதுதான் எழுந்தாயா என்று அவன் உச்சியை முகர்ந்து கன்னத்தை தடவி தன் விரல்களால் அவனுக்கு கண்ணீர் கழித்து விரல்களை சொடுக்கிக் கொண்டாள் குந்தவை.
இல்லை, நான் அப்பவே கண் விழிச்சுட்டேன். திரும்பி உங்கள் படுக்கையை பார்த்தேன், உங்களை காணவில்லை, அதனால் தான் கூப்பிட்டேன்
என்றான் அந்த பால்மனம் மாறா பாலகன். ஆம், பால்மனம் மாறா பாலகன் தான். அருண்மொழிவர்மனை மணந்து அதிக நாள் வாழ கொடுத்து வைக்காது கொடும்பாளூர் பின் வானதி தேவி கண்மூடும் போது இளைய பிராட்டியிடம் ஒப்படைத்த இளம் சிங்கம், அருண்மொழிவர்மரின் தலைமகன், தாய்முகம் பார்த்தறியாத அவனுக்கு ஈன்றாளுமாய் எந்தையுமாய் உடன் இருந்து காத்து வளர்த்து வருபவள் இளைய பிராட்டி. சிறுவன் என்றும் பாலன் என்றும் குழந்தை என்றும் ஏதோ எளிய வார்த்தைகளில் நாம் சொல்லிவிட்டோமே என்று சோழ சாம்ராஜ்யத்து இளவரசன் அவன். அருண்மொழிவர்மருக்கு பிறகு சோழ அரியணையை அலங்கரிக்கப் போகும் அரசு குமாரன் அவன். இளம் குமரன் அருண்மொழியின் செல்வன் துயிலெழுந்து விட்டது கண்டு இளைய பிராட்டி சுமதி என்று அழைத்தாள். சுமதி விரைந்து வரும் ஓசை கேட்டது. சுமதி அரச குலத்தில் பிறக்கவில்லையே தவிர அரச குடும்பத்துள் ஒருத்தியாகவே திகழ்ந்தாள். இளைய பிராட்டியின் மனமறிந்து குணம் தெரிந்து நடந்து கொள்வதில் சுமதியை எவரும் மிஞ்ச முடியாது. வந்தியத்தேவனும் சுமதியை அழைத்து இளைய பிராட்டியின் அப்போதைய மனநிலை அறிந்துதான் நெருங்கி செல்வார் என்று அரண்மனையில் சிலர் பேசிக் கொள்வார்களாம். சுமதி குழந்தையை விட்டுவிட்டு எங்கே போய்விட்டாய்? நான் நீராடி வருவதற்குள் அவன் கண்விழித்திருக்கின்றான். என்னை காணாததால் பயந்து விட்டிருக்கின்றான் போலிருக்கிறது. நீ எங்கே போய்விட்டாய் என்று பொய்க்கோபத்தோடு கடிந்து பேசுபவள் போல் பேசினாள்.
நான் பயப்படவில்லை அத்தை, என்னை பயமுறுத்த இங்கே வர யாருக்கு தைரியம் இருக்கிறது
என்று வீர உணர்ச்சி முகத்தில் ததும்ப மழடை மொழியில் அப்பிள்ளை பேசும் போது குந்தவை அவனை இருக்க அணைத்து அவன் மூச்சு திணறும் வண்ணம் முத்த மழை பொழிந்து,
என் செல்லமே, புலிக்கு பிறந்தது என்றுமே பூனையாய் போனதில்லை. அருண்மொழியின் மகன் சுந்தர சோழரின் விஜயாலய சோழரின் வழிவந்த வீர ரத்தம் உன் உடலில் ஓடாமல் இருக்குமா
என்று கூறும் போது சுமதி மெல்லிய குரலில் இடைமறித்து,
அத்தையின் திறமையும் சேர்ந்திருக்கும் போது
என்று கூறினாள். அது இளைய பிராட்டிக்கு பெருமையாக இருந்தாலும் அதை புலப்படுத்தவில்லை. சுமதி அன்று வழக்கத்திற்கு மாறாக கலகலப்பாக இருப்பதை இளைய பிராட்டி கவனித்தாள். சங்கரதேவன் நந்திபுரத்திற்கு வந்திருக்க வேண்டும், அதுதான் காரணம் என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது. சங்கரதேவனைத்தான் குந்தவை எதிர்பார்த்திருந்தாள். சுமதியின் வாய்மொழி மூலமாக அவன் வந்திருப்பதை வரவழைக்க விரும்பினாள். நந்திபுரத்தில் வேளக்கார படை வீரர்கள் வசிக்கும் வீதியில் உள்ளவர்களை பற்றி மெல்ல பேசத் தொடங்கினாள் குந்தவை. அவர்கள் சோழ நாட்டிற்கு ஆற்றி வரும் சேவையை பற்றியும் சர்வ தியாகமும் செய்ய உறுதி கொண்டிருக்கும் அவர்கள் கடமை உணர்ச்சியை பற்றியும் புகழ்ந்தாள். சுமதியும் உற்சாகமாக பேச்சில் கலந்து கொண்டாள். சோழ நாட்டின் தெற்கு கிராமங்களில் உள்ள நெற்களஞ்சியங்களை அவ்வப்போது கள்ளர்கள் சூறையாடுவதை பற்றிய செய்தியை தாம் கேள்விப்பட்டதாக இளைய பிராட்டி தெரிவித்தாள். சுமதி பரபரப்போடு,
ஆமாம் தேவி, திமுதிமுவென்று மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட படைவீரர்கள் கிராமங்களில் நுழைந்து அடாத செயல்கள் புரிந்தனராம்
என்று கூறினாள். குந்தவை பரபரப்பு அடையாமல் உதட்டில் விஷம புன்னகை நெளிய,
இவ்வளவையும் அதற்குள் சங்கரதேவன் சொல்லிவிட்டானா? சந்தித்து பேசிய சிறிது நேரத்தில் நீங்கள் பேசிக்கொள்ள விஷயம் இதுதானா கிடைத்தது
என்று கேட்டவுடன் சுமதியின் முகத்தில் படர்ந்த நாணம் அவள் எழிலுக்கு மேலும் அழகூட்டியது. இளைய பிராட்டி சொல்லுவது போல் சங்கரதேவனை அவள் சந்திப்பதற்கு ஏற்ற வாய்ப்பு கிடைத்திருந்தால் இப்படியா இருந்திருப்பாள்? ரக்கை கட்டி கொண்டு வானொலியில் பறப்பது போலாக இருக்க மாட்டாளா? சங்கரதேவன் தன் வயது முதிர்ந்த தாயிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த போது சுமதி கேட்டுக் கொண்டிருந்தாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை morugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.